ஜெகநாதன் அவர்களின் கரிகால் வளவன்.
10 இழந்து பெற்ற காதலன். கரிகாலன் உடைய புகழ் மென்மேலும் வளர்ந்து வந்தது. அவன் முன்பு நாங்கூர் வேளின் மகளை மணந்து கொண்ட பிறகு வேறு சில பெண்களையும் மணந்து கொண்டார். அவர்களுக்கு அறிவில் சிறந்த மக்கள் பிறந்தனர். அவர்களுள் ஆதிமந்தி என்ற பெண்ணும் ஒருத்தி. ஆதிமந்தி அழகும் அறிவும் சிறந்து விளங்கினாள். கரிகால் வளவனுடைய பெண்ணுக்கு கலை அறிவு மிகுவது இயற்கைதானே. பாண்டிய நாட்டு இளவரசனும் வேறு பலரும் அவளுடைய காதலை பெற முயன்றார்கள். சேர நாட்டில் இருந்து ஒரு நாள் ஓர் அரசிளங்குமரன் கரிகாலனுடைய அவைக்கு வந்தான். சேர அரசன் கரிகால் வளவனுடைய ஆட்சிக்கு அடங்கினவனாக இருந்தான். அதலின் சேர நாட்டில் இருந்து அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பூம்புகாருக்கு வந்து செல்வது வழக்கம். சேர அரசிளங்குமரனுக்கு ஆட்டன் அத்தி என்று பெயர். அவன் திரண்ட தோளும் மலர்ந்த முகமும் அறிவொளி வீசும் கண்களும் உடையவனாக தோன்றினான். இடுப்பான தோற்றமும் இடுக்கான நடையும் அஞ்சாத நெஞ்சமும் உடைய ஆட்டனத்தி சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்தான். கரிகால் வளவனுடைய அன்புக்கு உரியவனானான். வளவனுடைய மகள் ஆதிமந்தியை கண்டு பேசும் பேரும் அவனுக்கு கிடைத்தது. அவனுடைய எழில் வளவனுடைய மகளின் உள்ளத்தை வவ்வியது. அப்படியே அவனும் அவளை கண்டு காமுற்றான். இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டன. இந்த செய்தியை கரிகால் வளவன் அறிந்தான். தாமே காமுற்று மனம் செய்து கொள்ளும் காதல் மனத்தை தமிழ் நூல்கள் மிகச் சிறப்பாக பாராட்டுகின்றன. ஆதலால் தன் மகளுடைய காதல் வளர இடம் கொடுத்தான் வளவன். பின்பு அவ்விருவருக்கும் மிக சிறப்பாக திருமணம் நிகழ்ந்தது. திருமணம் நிகழ்ந்தது முதல் ஆட்டனத்தி சோழ நாட்டிலேயே தங்கியிருந்தான். தன் அரும்பெறர் காதலியாகிய ஆதிமந்தியோடு பல இடங்களுக்கு சென்று வந்தான். சோலைகளுக்கு சென்று தன்னன் தென்றல் வீச, மலர் மனம் எங்கும் பரவ, வண்டு பாட, குயில் இசையம்ப, மயிலாட அங்கே தங்கி இன்புற்றான். ஆற்றிலும் குளத்திலும் நீராடி இன்புற்றான். காவிரி ஆற்றை பார்த்து பூரித்து போனான் ஆதிமந்தியின் காதலன். வேலி ஆயிரம் கலம் விளையும்படி ஆக்கும் அந்த ஆற்று வளத்தால் தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்துக்கு தனி வளம் அமைந்திருப்பதை எண்ணி எண்ணி வியந்தான். அவன் தன் ஊரில் இருந்தபோது அடிக்கடி கடலில் நீராடுவான். கடலில் குதித்தும் மூழ்கியும் அலையில் மிதந்தும் நீந்தியும் விளையாடுவதில் அவனுக்கு விருப்பம் அதிகம். காவிரி நீரிலும் அப்படியே நுழைந்து விளையாடினான். நெடுநேரம் நீருக்குள் மூழ்கியபடியே இருக்கும் பயிற்சியை அவன் செய்திருந்தான். ஆடி மாதம் பிறந்தது. காவிரியில் புதுவெள்ளம் வந்தது. புதுவெள்ளம் வந்தால் உழவர்களுக்கு எல்லாம் ஒரே குதூகலம். அதை பறைகொட்டி வரவேற்றார்கள். நுங்கும் நுரையுமாக காவிரி வந்தது. புது மன பெண்ணை போல மலர்களையும் தளிர்களையும் சுமந்து வந்தது. தன் கணவன் வீட்டுக்கு விரைந்து செல்பவளைப் போல கடலை நோக்கி வேகமாக ஓடியது. ஆட்டனத்தி காவிரி வெள்ளத்தை பார்க்க விரும்பினான். தன் காதலியையும் அழைத்தான். அப்பாவையும் அழைத்து பார்க்கின்றேன், வந்தால் எல்லோரும் ஒன்றாக போகலாம் என்றாள் அவள். அவருக்கு எத்தனையோ வேலை, இப்போது நம்மோடு எதற்காக வருகின்றார் என்றான் ஆட்டனத்தி. அவர்கள் இருவருமே புறப்படுவதாக இருந்தார்கள். ஆனால் புறப்படும் போது ஏதோ தடை நிகழ்ந்தது. நாளைக்கு போகலாம் என்று நின்று விட்டார்கள். மறுநாளும் புறப்படுகையில் தடை உண்டாயிற்று. தந்தையாரை அழைக்காமல் போவது தவறு என்று தோன்றுகின்றது. அதற்கு ஏற்றபடி தடைகளும் உண்டாகின்றன. அவரையும் அழைத்துக் கொண்டு போவதுதான் நல்லது என்றாள் ஆதிமந்தி. அத்தி உடன்பட்டான். ஒரு நாள் கரிகாலனோடு அவர்கள் புறப்பட்டார்கள். அதிக பரிவாரங்களோடு புறப்பட்டால் காவிரியின் அழகை அமைதியாக காண முடியாது என்று எண்ணி சில ஏவலாளர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு சென்றார்கள். காவிரி பூம்பட்டினத்துக்கு சிறிது மேற்கே உள்ள கழார் என்ற இடத்துக்கு போனார்கள். அங்கே இடம் வசதியாக இருந்தமையால் கூடாரம் அமைத்து தங்கினார்கள். புதுவெள்ளம் பறந்து ஓடும் காவிரியின் கண்கொள்ளா காட்சியைக் கண்டு ஆட்டனத்தி கூத்தாடினார். உன்னுடைய மேனியிலே அழகு வெள்ளம் பொங்குவது போல பொன்னி நதி வெள்ளப்புலிவோடு பூரித்து ஓடுகிறது என்று ஆதிமந்தியிடம் சொன்னான். வெள்ளத்தை காண காண அதில் இறங்கி ஆட வேண்டும் என்ற ஆசை அவனிடம் உண்டாகி பெருகியது. ஆற்றில் குதித்தான். தன் மனம் போனபடி எல்லாம் தொலைந்த விளையாடலானான். இது கடல் என்று நீரின் ஓட்டம் வேகமாக இருக்கிறது. நெடுந்தூரம் போகாமல் கரைக்கு அருகிலே நீந்தி விளையாடுங்கள் என்று ஆதிமந்தி சொன்னாள். ஆழமும் கரையும் காணாத கடலிலே விளையாடியவனுக்கு இந்த காவிரி அம்மாத்திரம் என்றான் அவன். கடல் வேறு, காவிரி வேறு. கடலில் ஓட்டம் இல்லை, இங்கே ஆளை இழுத்து புரட்டும் ஓட்டம் இருக்கிறதே என்று அவள் எச்சரித்தாள். நீ பெண்பால், அதலால் அஞ்சுகின்றாய். உன் அச்சத்துக்கு காரணமே இல்லை என்று சொல்லி அவன் நீந்த தலைப்பட்டான். நீந்த நீந்த அவன் ஆவல் பெருகியதே ஒழிய அடங்கவில்லை. கரையில் நின்றும் நெடுந்தூரம் நீந்தி சென்று மீண்டும் வந்து கரையேறினான். இவ்வாறு துணிவோடு அவன் காவிரியின் இடையே நீந்துகையில் நீரோட்டம் வேகமாக உள்ள இடத்தில் அவன் அகப்பட்டான். அந்த இடத்தில் நிலை கொள்ளாத ஆழம் இருந்தது. அங்கே அவன் சென்றவுடன் அவன் கைகள் ஓய்ந்தன, தடுமாறினான். கரையில் இருந்த ஆதிமந்தி அவன் தடுமாறியதை கண்டாள். ஐயோ ஐயோ என்று கதறினாள். கூடாரத்துக்குள் இருந்த கரிகாலன் வெளியே வந்து பார்த்தான். ஏவலாளர்களும் வந்தார்கள். அதோ பாருங்கள், அவர் ஆற்றோடு போகின்றாரு என்று கதறினாள் ஆதிமந்தி. ஆட்ட நத்தி ஆற்றி நீரோட்டத்தில் சிக்கி போய்க் கொண்டிருந்தான். அவன் கைகள் வலிமையை இழந்தன. கரிகாலன் ஏவலர்களை ஏவினார். மன்னன் ஏவுவதற்கு முன்பே சிலர் ஆற்றில் குதித்து அரசிளங்குமாரனை மீட்க முயன்றார்கள். அவர்களால் அவனை பிடிக்க முடியவில்லை. ஆதிமந்தி ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு காவிரி கரையின் வழியே ஓடினாள். நீரின் வேகம் மிகுதியாக இருந்தது. ஆட்டனத்தியின் உருவம் சிறிது தூரம் வரையில் தெரிந்தது. அதை பார்த்து கொண்டே அவள் ஓடினாள். ஓடாதே ஓடாதே, நான் ஆட்களை அனுப்புகின்றேன் என்று கரிகாலன் கூவினான். அவள் காதில் அது விழவில்லை. அரசனுடைய பணியாளர்கள் ஆதிமந்தியை அணுகி சமாதானம் சொன்னார்கள். இதோ பரிசல்களையும் தெப்பக்கட்டைகளையும் போட்டுக்கொண்டு இளவரசரை தேடி ஏற்பாடு நடைபெறுகிறது. வெகு வேகமாக தேடிக்கொண்டு பிடித்து விடலாம். நீங்கள் அலைய வேண்டாம் என்றார்கள். நான் மாட்டேன். அவரை கண்டுபிடிக்க விட்டால் அவர் போன வழியே நானும் போகின்றேன். இரண்டு முறை புறப்பட்டும் தடை உண்டாயிற்று. அதை இந்த பாவி உணரவில்லையே என்று அவள் புலம்பினாள். நில்லாமல் கரை வழியே ஓடினாள். புதிதாக போட்ட கரை ஆகையால் தடையில்லாமல் ஓட முடிந்தது. குதிரை ஏறிய சிலர் அவளுக்கு பாதுகாப்பாக உடன் போனார்கள். அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை. ஆட்டனத்தியின் உருவம் இப்போது மறைந்துவிட்டது. குதிரையின் மேல் ஏறி முன்னே சென்றவர்களுக்கு புலப்படவில்லை. ஆற்றுக்குள்ளே பரிசலை விட்டு சென்றவர்களுக்கும் கிடைக்கவில்லை. வெள்ளம் இரு கரையையும் தொட்டு சென்றது. அந்த ஆற்றில் எங்கே என்று தேடுவது? ஆனாலும் தேடினார்கள், பல இடங்களில் தேடினார்கள். அரசகுமாரன் அகப்படவில்லை. ஆதிமந்தி போய்கொண்டே இருந்தாள்.
தாயே, காவிரி மகளே, என் கணவனை விழுங்காமல் என்னிடம் ஒப்பிக்க மாட்டாயா
என்று கதறினாள்.
தெய்வமே, போக வேண்டாம் என்று தடை செய்த உன் குறிப்பை புறக்கணித்தேனே, அதற்கு தண்டனையாக இதுவரைக்கு நான் பட்டது போதாதா? என் மங்கள வாழ்வை இழுக்கும்படி செய்துவிடாதே
என்று மனமுருகி பிரார்த்தித்தாள். சில ஊர்களை கடந்து சென்றாள். ஆட்டனத்தியை அவள் காணவில்லை. அவளுக்கு கால் நோவெடுக்கவில்லை, கண் ஒளி மங்கவில்லை. அவ்வளவு தூரம் அவள் மனம் துணிவு பெற்றது.
எப்படியேனும் என் கணவரை கண்டுபிடித்துத்தான் மீள்வேன். காவிரிக்கு என் கணவனையும் மங்கள வாழ்வையும் பலி கொடுத்து விட்டு திரும்ப மாட்டேன். கணவனை இழந்து நெருப்பை தழுவிய மங்கையர் வாழ்ந்த குளம் எங்கள் குளம். நான் நீரை தழுவி புண்ணிய உலகம் செல்வேன்
என்று அவள் புலம்பினாள். ஓய்கொண்டே இருந்தாள். ஒவ்வொரு ஊராக தாண்டி கடைசியில் காவிரி பூம்பட்டினத்துக்கே வந்துவிட்டாள். காவிரி கடலோடு கலக்கும் சங்கமுகத்தை அடைந்தாள். அவளோடு வந்தவர்கள் அவள் அருகில் நின்றார்கள். அதற்கு மேல் எங்கே போவது? எதிரே கடல் அலைகளை வீசி குமரி கொண்டிருந்தது. சங்கமுகத்தில் கடலை நோக்கி நின்று அவள் அழுதாள்.
கடல் அரசனே, உன்னிடம் என் காதலர் புகழ் புகுந்தாரோ? அவருடைய உடம்பை பவளம் போலவும் முத்து போலவும் உன் திருவயிற்றில் அடக்கிக் கொண்டாயோ
என்று அழுதாள்.
சேர நாட்டில் இருந்து வந்த உங்கள் முகத்தை பார்த்த பிறகு இனி நம் வாழ்வுக்குரிய இன்றுனை கிடைத்து விட்டது என்று இருமாந்திருந்தேனே. மலையிலிருந்து வரும் காவிரி வெள்ளத்தை போல மலை நாட்டிலிருந்து அன்பு வெள்ளம் வந்தது என்று பூரித்தேனே. இம்பெருமானே, காவிரி நீராட்டிலே உயிரை பறிகொடுக்கவா வந்தீர்கள்? இல்லை இல்லை, நீங்கள் என்னை பிரிந்து போக மாட்டீர்கள். நீங்கள் உயிர் நீத்திருந்தால் என் உயிர் இந்த உடலில் இருந்து தானே போயிருக்கும். என் உயிர் போகாமல் இருப்பது ஒன்றே, நீங்கள் எங்கோ உயிரோடு இருப்பதற்கு அடையாளம். என் உள்ளத்துக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று அப்படி சொல்கிறது. ஆகவே வாருங்கள், என் உயிருக்கு உயிராக நிற்கும் பெருமானே, வாருங்கள்
என்று கதறினாள். அவளுடைய துயரத்தை கண்டு உடன் இருந்தவர்கள் மனம் கலங்கினார்கள். அவர்களுக்கும் அழுகை வந்தது.
காவிரியும் கடலும் கலக்கும் இந்த இடத்திலே நின்று முறையிடுகின்றேன். காவிரி என்னும் பெண்ணே, நீ மங்களம் நிரம்பியவள். போகின்ற இடங்களில் எல்லாம் மங்களத்தை வளர்ப்பவள். நீ என் மங்களத்தை மாற்றலாமா? என் தந்தையார் உன் கரையை அழகு செய்து தம் மகளைப் போல பாதுகாக்கின்றாரே. அவர் மகளாகிய நான் உன் உடன் பிறந்தாள் போன்றவள் அல்லவா? சிறிதும் இரக்கமின்றி என் காதலரை நீ வவ்விக்கொள்ளலாமா? கடலரசரே, உன்னிடம் என் காதலர் வந்திருந்தால் அவரை என்னிடம் கொடுத்து விடு. காவிரி என்னும் காதலி நடுக வந்து உன்னை தழுவிக்கொள்ளும் இந்த இடம் மிக புனிதமானது. இங்கே நின்று எத்தனை காலமானாலும் நான் தவம் செய்ய காத்திருக்கின்றேன். என் ஆறுயிர் காதலரை கொண்டு வந்து கொடு. காவிரிக்கும் கடலரசனுக்கும் சேர்த்து விண்ணப்பம் செய்து கொள்கின்றேன். எப்படியாவது என்னோடு இன்னுயிர் கணவரை கொண்டு வந்து கொடுங்கள்.
அவளுடைய அறியாமையை நினைத்து அருகில் ஒற்றவர்களும் இறங்கினார்கள். ஆதிமந்தி அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. கடலை நோக்கி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்ணீர் வெள்ளமாய் பெருகியது. கடல் அரசனுக்கு அருள் வந்தது. இது ஒரு பொருள் கடலில் மிதப்பது போல இருந்தது. ஆடையும் தெரிந்தது. மனித உடல் போல் தோன்றியது. ஆட்கள் விரைந்து சென்று எடுத்தார்கள் ஆட்டனத்தியின் உடல். ஆதிமந்தி அதை அணைத்துக் கொண்டாள்.
உயிர் இருக்கிறது
என்று அவள் சொன்னாள்.
ஐயோ பாவம், ஆசையை பார்
என்று அருகில் உள்ளவர்கள் எண்ணினர். ஆனால் முயற்சி செய்வதில் தவறு இல்லையே. அத்தியை எடுத்து கரகரவென்று சுழற்றினார்கள்.
மூக்கில் இருந்தும் வாயிலிருந்தும் நீர் ஒழுகியது. மெல்ல மூச்சு வருவது போல் இருந்தது. எல்லோருக்கும் மிக்க அதிசயமாக இருந்தது. மறுபடியும் சில சிகிச்சைகள் செய்தார்கள். ஆட்டனத்தி காவிரியிலே மூழ்கினான். மறுபடியும் முயன்று நீருக்கு மேலே மிதந்தான். உடல் உரத்தாலும் பயிற்சியினாலும் நெடுந்தூரம் இப்படி போராடி கொண்டே வந்தான். சில நேரம் மிதந்தான், சில நேரம் மூழ்கினான். சில போது கையையும் காலையும் அசைத்தான். நீர் அவனை இழுத்து கொண்டே சென்றது. கடைசியில் சங்க முகத்துக்கே வந்து விட்டான். அப்போது அவன் தன் உணர்வை இழந்தான். இழந்த சிறிது நேரத்தில் அலைகள் மோத பெற்று கரைக்கு அருகே மிதந்தான். அந்த நிலையில்தான் ஆட்டனத்தியை எடுத்து உயிரூட்டினார்கள். ஆட்டனத்தி பிழைத்துக் கொண்டான். ஆதிமந்தியின் கற்பு ஆற்றல் உடையது என்று யாவரும் கொண்டாடினர். அவள், கடல் தெய்வம் என் வேண்டுகோளுக்கு இணங்கி எனக்கு கணவரை அளித்தது என்றாள். சில புலவர்கள் அப்படியே பாடினார்கள். கரிகாலன் மனைவி மக்களோடு நெடுங்காலம் வாழ்ந்தான். 5 வயதில் செங்கோல் பிடித்து 85 ஆண்டு வரையில் வாழ்ந்தான் என்று ஒரு தனிப்பாட்டு சொல்கிறது. சோழ பரம்பரையில் கதிரவனைப் போல விளங்கி புகழ் பெற்றான் கரிகாலன். அவனுடைய முயற்சியால் காவிரி கரை பெற்றது. சோழ நாடு வளம் பெற்றது. தமிழ் கவிதை பெற்றது. அந்த கவிதைகளின் வாயிலாக இன்னும் கரிகாலனுடைய பெரும் புகழை நாம் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.